The following is a class on the Bhagavad Gita as it is, third chapter, text number 18 through 30, given by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on December 30th, 1968, in Los Angeles.
பின்வரும் பகவத் கீதை உண்மை உறவில் மூன்றாவது அத்தியாயம் 18 முதல் 30 வரையிலான ஸ்லோகங்களுக்கு உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ சா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1968 வருடம் டிசம்பர் 30 தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
All glory is the assembly God.
எல்லா புகழும் கூடியிருக்கும் பக்தர்களுக்கே. யார் படிக்க போறீங்க? பொருளுரையை படிங்க.
Yes. 98.
Ah, yes. ஆமா, 98. இந்த அத்தியாயத்தின் தலைப்பு கர்மயோகம்.
Yes, yes. Go on reading.
ஆமா, ஆமா. தொடர்ந்து படிங்க. பதினெட்டாவது ஸ்லோகம். தன்னை உணர்ந்தவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதால் அடைய வேண்டிய நோக்கம் ஏதுமில்லை. இத்தகைய கடமைகளை செய்யாதிருக்கும் அவசியமும் இல்லை. மற்ற ஜீவன்களை எதற்கும் நம்பியிருக்க வேண்டியதும் இல்லை.
This is very important.
இது மிக முக்கியமானது.
What is actually self-realization?
உண்மையிலேயே தன்னை அறிதல் என்றது என்ன?
All processes, religious process, yoga practice, philosophical speculation, or anything for self-realization, any method. What is the purpose?
மத வழிமுறை, யோக பயிற்சி, தத்துவ கற்பனைகள், தன்னை அறிதலுக்கான எந்த ஒரு வழிமுறையா இருந்தாலும் அதோட நோக்கம் என்ன?
What is the ultimate goal of the self-realization?
மேலும் தன்னை அறிதலோடு இறுதி குறிக்கோள் என்ன?
That ultimate goal is to understand that I am eternal servant of God, Krishna.
அந்த இறுதி குறிக்கோளானது நான் பகவான் கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகன் அப்படின்றத புரிந்து கொள்றது.
This is self-realization.
அதுதான் தன்னை அறிதல்.
So long one is identifying oneself with this material world, with this body, with this mind, it is not self-realization.
இந்த பௌதிக உலகத்தோடு, இந்த உடலோடு, இந்த மனதோடு ஒருத்தர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ற வரைக்கும் அது தன்னை அறிதல் கிடையாது.
செல்ஃப் ரியலைசேஷன் மீன்ஸ் தட் ஐ ஆம் ஸ்பிரிட் அண்ட் தி சுப்ரீம் லார்ட் இஸ் ஆல்சோ ஸ்பிரிட். சோ ஐ ஆம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி சுப்ரீம்.
நான் ஆத்மா, முழுமுதற் கடவுளும் ஆத்மா. நான் அந்த முழுமுதற் கடவுளோட அம்சம். இதுக்கு பேர் தான் தன்னை அறிதல்.
ஜஸ்ட் லைக் take for example this finger. The finger is the part and parcel of this body.
உதாரணத்துக்கு இந்த விரல் இருக்கு, இது இந்த உடலோட ஒரு அம்சம்.
So when the finger can understand that I am part and parcel of this whole body and my duty is to serve the whole body, that is self-realization.
இந்த விரலானது நான் இந்த உடலோட ஒரு அம்சம், நான் இந்த உடலுக்கு சேவை செய்யறது தான் என்னுடைய இயற்கையான நிலைன்றத புரிந்து கொள்ளும் போது அது தன்னை அறிதல்.
So long one is not understanding this point, he is illusion.
இந்த கருத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும் அவர் மாயையில் இருக்கார்.
What is the position of this finger? Suppose this finger is a person.
இந்த விரலோட நிலை என்ன? இப்ப இந்த விரல் ஒரு நபரன் எடுத்துக்கலாம்.
Any individual spirit is a person.
எந்த ஒரு தனிப்பட்ட ஆத்மாவும் ஒரு நபரே.
That we have discussed in the second chapter. Everyone of us, individual person.
நம்ம ஒவ்வொருவருமே தனிப்பட்ட நபர்கள் அப்படின்றத ஏற்கனவே இரண்டாவது அத்தியாயத்தில் நம்ம விவாதிச்சிருக்கோம்.
So, as individual person, what is my position?
அதனால ஒரு தனிப்பட்ட நபரா என்னுடைய நிலை என்ன?
My position is just like you are individual citizen of the state.
என்னுடைய நிலை என்னன்னா, இந்த நாட்டோட ஒரு தனிப்பட்ட பிரஜையோ அது மாதிரி.
What is your position? To serve the state.
உங்களோட நிலை என்ன? நாட்டுக்கு சேவை புரியணும்.
That is your position. That is good citizenship.
அதுதான் உங்களோட நிலை. அப்ப நீங்க ஒரு நல்ல பிரஜை.
What does it mean a good citizen? One who is trying to serve the state.
நல்ல பிரஜை அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? யார் ஒருத்தர் நாட்டுக்கு சேவை செய்ய முயற்சிக்கிறாரோ அவர்.
Take for example in Russia and China. They have made the state as worshipable.
ரஷ்ய மக்களும் சைனா மக்களும் அவர்கள் வந்து அவர்களுடைய நாட்டையே வழிபாட்டிற்குரியதா ஏற்றுக்கொண்டிருக்காங்க.
Any component part of the state citizen is to sacrifice everything for the state.
அந்த நாட்டோட அங்கமா இருக்கக்கூடிய அல்லது பகுதியா இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரஜையும் நாட்டுக்காக எல்லாத்தையும் தியாகம் செய்யக்கூடியவனா இருக்கணும்.
In your country also, the death squad is calling. Come on, you have to go to the fight.
இங்கே உங்க நாட்டில் கூட இந்த போர் புரியறதுக்காக ஆள் எடுக்கக்கூடியவர்கள் வந்து உங்களை அழைக்கிறாங்க, வாங்க சண்டை போடலாம் வாங்க.
But you cannot say no. Because you are component part of the state.
ஆனா உங்களால முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க இந்த நாட்டோட ஒரு அங்கமா இருக்கீங்க.
If you deny, then you are not a good citizen. You will be arrested, you will be harassed by the government.
நீங்க மறுத்தீங்கன்னா நீங்க நல்ல பிரஜையா இருக்க முடியாது. அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு நீங்க துன்புறுத்தப்படுவீங்க.
Similarly, we are component parts of the whole supreme whole.
அதே மாதிரி நம்மளும் அந்த முழுமுதற் கடவுளோட ஒரு அங்கமா இருக்கும்.
This is self-realization.
இதுதான் தன்னை அறிதல்.
It is very simple thing.
இது மிக எளிமையானது.
Self-realization does not mean anything very extraordinary.
தன்னை அறிதல் அப்படின்னா ஏதோ மிக அசாதாரணமானது அப்படின்றது அல்ல.
சித்யா உன்னதா ரூபம் ஸ்வரூபேன அவஸ்திதி முக்தி. This is called முக்தி, means liberation or self-realization.
முக்தி அப்படின்னா விடுதலை அல்லது தன்னை அறிதல்.
What is that? சித்யா உன்னதா ரூபம், giving up a different identity.
அது என்னன்னா ஹித்வா ஞதா ரூபம், வேறுபட்ட அடையாளங்களை கைவிடுறது.
In the condition state, we are identifying an American.
கட்டுண்ட நிலையில நாம நான் அமெரிக்கன் அடையாளப்படுத்திக்கிறோம்.
I am Indian.
நான் இந்தியன்.
I am human being. I am this, I am that, I am white, I am black.
நான் மனிதன், நான் இது, நான் அது, நான் கருப்பா இருக்கேன், நான் வெள்ளையா இருக்கேன்.
These are all designations. Actually, this is not self-realization.
இது எல்லாமே அடையாளங்கள். இது தன்னை அறிதல் கிடையாது.
Self-realization is that I am neither American, nor Indian, nor black, nor white, nor anything. I am spirit, soul, part and parcel of the whole Krishna. This is self-realization.
நான் அமெரிக்கனும் அல்ல, நான் இந்தியனும் அல்ல, நான் கருப்பும் அல்ல, வெள்ளையும் அல்ல, நான் ஆத்மா, நான் கிருஷ்ணருடைய அம்சம் அப்படின்றத புரிந்து கொள்றது தான் தன்னை அறிதல்.
So long it is not completely realized, so long we have got doubt, we have to make progress.
இதை முழுமையா உணராத வரைக்கும், நமக்கு சந்தேகம் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம முன்னேற்றம் அடைய வேண்டியிருக்கு.
And as soon as we come to the point and firmly convinced, that is self-reality.
ஆனா உறுதியான நம்பிக்கையோட நீங்க இந்த நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதுதான் தன்னையறிதல்.
Therefore, here it is stated, a self-realized man has no purpose to fulfill in the discharge of his prescribed duty.
அதனாலதான் இங்க என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, தன்னை உணர்ந்தவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதால் அடைய வேண்டிய நோக்கம் ஏதும் இல்லை.
Prescribed duties either take for any scripture.
பரிந்துரைக்கப்பட்ட கடமைகள் அப்படின்னும் போது நீங்க எந்த சாஸ்திரங்களை வேணா எடுத்துக்கொள்ளலாம்.
Take your Bible, take Quran, take Vedas. There are some prescribed duties.
நீங்க பைபிளை எடுத்துக்கொள்ளலாம், குரானை எடுத்துக்கொள்ளலாம், வேதங்களை எடுத்துக்கொள்ளலாம். அங்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகள் இருக்கு.
Just like in your Bible, there are 10 commandments. Thou shall not kill.
உதாரணத்துக்கு உங்களோட பைபிள்ல 10 கட்டளைகள் இருக்கு. கொலை செய்யாதிருப்பாயாக.
So, for whom?
யாருக்காக இந்த கட்டளை?
One who is not self-realized.
தன்னை உணராதவனுக்காக.
One who is self-realized that I am part and parcel of the Supreme God. Everyone is part and parcel of the Supreme God. And human being, animals, ant, aquatic, beast, bird, every living entity is part and parcel of the Supreme Lord. That is self-realized.
Now, முழுமுதற் கடவுளோட அம்சம், எல்லாரும் முழுமுதற் கடவுளோட அம்சம், மிருகங்கள், எறும்பு, நீர்வாழிகள், மிருகங்கள், பறவைகள், எல்லா உயிர்வாளிகளுமே முழுமுதற் கடவுளோட அம்சம் அப்படின்ற உணர்றதுதான் தன்னை அறிதல்.
Then how can you kill?
அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க கொலை செய்ய முடியும்?
If everyone is part and parcel, son of the Supreme, how can kill your brother?
ஒவ்வொருத்தருமே அந்த உச்சமானவருடைய அம்சம் அப்படின்னா, எல்லாரும் உங்களுடைய சகோதரர் அப்படின்னா, எப்படி நீங்க அவரை கொல்ல முடியும்?
This is self-realization.
இதுதான் தன்னை அறிதல்.
You will hesitate even to kill even an ant.
நீங்க கொல்ல மாட்டீங்க. நீங்க ஒரு எறும்ப கொல்றது கூட தயங்குவீங்க.
Just like we published that picture in our Back to Godhead. The hunter was taking pleasure in killing animals half dead.
பகவத் தரிசனம் பத்திரிகையில அந்த வேடனோட படத்தை ஒண்ணு நம்ம பிரசரிச்சிருந்தோம். அந்த வேடன் மிருகங்களை அற உயிரோடு கொன்னுட்டு இருந்தான்.
And when he was self-realized, he was hesitating to kill even an ant.
ஆனா அவன் தன்னை உணர்ந்த பிறகு ஒரு எறும்ப கூட கொல்றதுக்கு அவன் தயங்கினான்.
Self-realized. So he has no prescribed duty.
ஏன்? தன்னை உணர்ந்தவன். அதனால அவருக்கு பரிந்துரைக்கப்பட்ட கடமைகள் ஏதும் கிடையாது.
To him you have got to say, thou shall not kill. He is automatically not.
அவர்கிட்ட போய் கொலை செய்யாதிருப்பாயாகனு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தானாவே அவர் கொல்லாம இருக்கார்.
Because he is self-realized.
ஏன்னா அவர் தன்னை உணர்ந்தவர்.
Self-realized person does not do any harm to anyone because he knows everyone in relationship with the Supreme.
தன்னை உணர்ந்த நபர் யாருக்கும் எந்த தீங்கையும் இழைக்க மாட்டார். ஏன்னா எல்லாருமே அந்த முழுமுதற் கடவுளோட உறவுல இருக்காங்கன்றது அவருக்கு தெரியும்.
The central point is Krishna.
அவருக்கு மைய கருத்து கிருஷ்ணர் தான்.
Neither he misuses any. He makes everything proper use.
அல்லது அவர் எதையும் துஷ்பிரயோகம் செய்ய போறதும் அல்ல. அதே சமயத்தில் அவர் எல்லாத்தையும் முறையா உபயோகப்படுத்துவார்.
This nice food stuff, it is given by Krishna, let it be offered to Krishna.
இது நல்ல உணவு பதார்த்தம், கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்டது, அதனால இதை நம்ம கிருஷ்ணருக்கு முதல்ல அர்ப்பணிப்போம்.
That is not misuse. That is the proper use.
அது துஷ்பிரயோகம் செய்யறதல்ல, அது முறையா உபயோகப்படுத்துறது.
Here is a nice rose flower. It is manufactured by Krishna's energy. Let it be offered to Krishna. This is self-realization.
இங்க நல்ல ரோஜா பூ இருக்கு. இது கிருஷ்ணருடைய சக்தியால உற்பத்தி செய்யப்பட்டது. இதை நம்ம கிருஷ்ணருக்கு அர்ப்பணிப்போம். இதுதான் தன்னை அறிதல்.
So one who has got this Krishna consciousness, he is self-realized.
அதனால யார் ஒருத்தருக்கு இந்த கிருஷ்ண உணர்வு இருக்கோ அவர் தன்னை உணர்ந்தவர்.
Everything stop telling with Krishna.
எல்லாத்தையுமே கிருஷ்ணரோடு இணைத்துக் கொள்றார்.
So what he has got to follow any other prescribed. Everything is complete there. ஆராதித ஜதி ஹரி ஸ்தப சாத தத்கே.
அதனால பரிந்துரைக்கப்பட்டத பின்பற்றதுக்குன்றது என்ன இருக்கு? எல்லாமே முழுமையா அங்க இருக்கு. ஆராதிதோ எதி ஹரி ஸ்தப சாத தத்கே.
If one has realized the Supreme Lord, then he has no more any duty for undergoing austerities, penance, these or that, all prescribed rules. His business is finished.
உளமுதர் கடவுளை உணர்ந்த ஒருவருக்கு தவங்கள் புரியறது, பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை பின்பற்றது, இது அது எதுவுமே கிடையாது. அவரோட வேலை முடிஞ்சது.
When a man is cured, there is no more requisition of medicine.
ஒருத்தர் குணமடைஞ்சிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவருக்கு மருந்தோட தேவையில்லை. அவர் ஆரோக்கியமான நிலையில் இருக்கார்.
We engage in devotional service in Krishna consciousness means he is in healthiest state.
பக்தி தொண்டில் ஈடுபடுறது, கிருஷ்ண உணர்வுல இருக்கிறது அப்படின்னா அவர் ஆரோக்கியமான நிலையில இருக்காருன்னு அர்த்தம்.
He has no more any prescribed.
அவருக்கு பரிந்துரைக்கப்பட்ட கடமைகள் எதுவும் கிடையாது.
So, not has any reason not to perform such work.
அல்லது அப்படிப்பட்ட செயல்களை செய்யாம இருக்கிறதுக்கு எந்த காரணமும் கிடையாது.
One should not think because I am in Krishna consciousness, therefore, oh, I shall not rise early in the morning. Yeah, this is prescribed duty for one who. No, you have to do that.
அது இன்னொரு விஷயம். நான் கிருஷ்ண உணர்வில் இருக்கேன், அதனால அதிகாலையில் நான் எழுந்திருக்க வேண்டியதில்லை. ஏன்னா இது மற்றவர்களுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை. அப்படி அல்ல, நீங்க காலையில் எழுந்தாகணும்.
லோக சங்கிரா he practically has no duty, but to show example to the general mass of people, he has got so many duties.
நடைமுறையில பார்த்தா அவருக்கு எந்த கடமைகளும் கிடையாது. ஆனா பொதுமக்களுக்கு உதாரணமா இருந்து காட்டுறதுக்காக அவர் நிறைய கடமைகளை கொண்டிருக்கார்.
Even Krishna is the supreme personality of Godhead. He was also going to school to study.
கிருஷ்ணரே கூட, கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவரே கூட படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு போனார்.
He accepted a spiritual master. He was offering respect to his elderly brother in the residency.
அவர் ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டார். சகோதரர் போன்ற முதியவர்களுக்கு மரியாதை செலுத்தினார்.
So, he does not a self-realized person. He is always engaged in Krishna consciousness, but he does not deviate with the prescribed duties all, because others will follow.
தன்னை உணர்ந்த நபர் எப்பொழுதுமே கிருஷ்ண உணர்வுலேயே ஈடுபட்டிருக்கார். அதே சமயத்தில் மற்றவர்கள் தன்னை பின்பற்றுவாங்க என்றதுக்காக அவர் எப்பொழுதும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகள் இருந்து விலகி போறதே கிடையாது. ஓ, மற்றவர்களும் கூட, ஓ நானும் கூட தன்னை அறிந்தவன் அப்படி நினைப்பான்றதால அவர் அதை செய்தாக வேண்டியிருக்கு.
nor has he any need to depend on any other living being.
அவருக்கு வேறு எந்த உயிர்வாளிகளையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை.
He is free because he knows that I am part and parcel of Krishna, so I am dependent on Krishna.
அவர் சுதந்திரமானவர். ஏன்னா நான் கிருஷ்ணரோட அம்சம், அதனால நான் கிருஷ்ணரை சார்ந்திருக்கேன் அப்படின்றது அவருக்கு தெரியும்.
Krishna is providing millions and trillions of living entities. Why not me?
லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்வாளிகளுக்கு கிருஷ்ணர் தேவைகளை பூர்த்தி செய்துட்டு இருக்கும் போது ஏன் எனக்கு செய்ய மாட்டார்?
I am directly engaged in Krishna's service. This is the position of self-realization.
ஏன்னா நான் நேரடியா கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபட்டு இருக்கேன். இதுதான் தன்னை உணர்ந்தவரோட நிலை.
நாராயண பராசர்வி நாகுதஸ்தனபி பிரதி.
நாராயண பராசர்வே நாகுதஸ்தனபி பிரதி. மேலும் படிங்க. எனவே செயலின் பலன்களில் பற்றுதல் கொள்ளாமல் கடமைக்காக செயல்படுவாயாக. பற்றின்றி செயலாற்றுவதால் ஒருவன் பரத்தை
அடைகிறான்.
பொருளுரை. பக்தர்களை பொறுத்தவரை பரம் என்பது பரமபுருஷரான முழுமுதற் கடவுளை குறிக்கும். அருவவாதிகளை பொறுத்தவரை பரம் என்பது முக்தியை குறிக்கும்.
The conception of Supreme, for the impersonalist, the impersonal Brahma effulgence is the Supreme.
அடுத்து உச்சமானதுன்றது என்ன? அருவவாதிகளுக்கு இந்த அருவ பிரம்மன் தான் உச்சமானது.
Just like light.
வெளிச்சத்தை போல.
When you come to the sunshine, that is light. But the devotee, they are not satisfied with the sunshine.
எப்ப நீங்க சூரிய ஒளிக்கு வரீங்களோ அப்ப அது வெளிச்சமா இருக்கு. ஆனா பக்தர்கள் அந்த வெளிச்சத்தோட அந்த சூரிய ஒளியோட திருப்தி அடையறது இல்ல.
They want to penetrate into the sun planet and see the sun god.
அவர்கள் அந்த சூரிய கிரகத்துக்குள்ள நுழைஞ்சு சூரிய கடவுளை பார்க்க விரும்புறாங்க.
That is devotee's position.
அதுதான் பக்தர்களோட நிலை.
And one who cannot do so, he is satisfied with the sunshine.
யாரால அதை செய்ய முடியாதோ அவர் சூரிய ஒளியோட திருப்தி அடைகிறார்.
Everything is light. Sunshine is light. Sun glow is light. And if you enter into sun glow, there is also light.
சூரிய கதிர்கள் வெளிச்சம் உடையது. சூரிய கிரகம் வெளிச்சம் உடையது. சூரிய கிரகத்துக்குள்ளே நுழைச்சிங்கன்னாலும் அங்கேயும் வெளிச்சம் இருக்கு. எல்லாமே வெளிச்சம் தான்.
So, these are all spiritual position, impersonalist or personalist.
அதனால அருவவாதிகளோ அல்லது ரூபவாதிகளோ இருவருமே ஆன்மீகவாதிகள் தான்.
But the impersonalist goal is partial. Because they are satisfied simply by seeing the light.
ஆனால் அருவவாதிகளுடைய குறிக்கோள் ஓரளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா அவர்கள் அந்த வெளிச்சத்தோடவே திருப்தி அடைகிறார்கள்.
And the devotees, they are not satisfied simply by seeing the light. They want to enter within the light to see where from the light is coming. That is the difference between impersonalist and personalist.
பக்தர்கள் இந்த வெளிச்சத்தோட திருப்தி அடையாம அந்த வெளிச்சத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருதுன்றத பாக்கிறதுக்கு விரும்புறாங்க. அதுதான் அருவவாதிகளுக்கும் ரூபவாதிகளுக்கும் உள்ள வித்தியாசம். அவர்கள் மேலும் முன்னேற்றம் அடைந்தவர்கள்.
சச்சிதானந்த விக்ரஹம். The Lord is full bliss eternal knowledge. So, impersonalists, they are satisfied with only knowledge, jnana, light, that's all.
சச்சிதானந்த விக்ரஹ. பகவான் முழுமையான ஆனந்தம், நித்தியமான அறிவு நிரம்பியவர். ஆனால் அருபவாதிகள் இந்த ஞான அப்படின்ற அந்த ஒரு விஷயத்திலேயே திருப்தி அடைகிறாங்க. வெறும் வெளிச்சம் மட்டும்தான்.
Knowledge is light.
ஞானம்ன்றது வெளிச்சம்.
But further advance, say the yogis, they want to see the localized, just like the sun globe.
மேலும் முன்னேற்றம் அடைந்தவர்கள் யோகிகள்னு சொல்லலாம். அவர்கள் எங்கு பரவி இருக்கக்கூடிய அந்த சூரிய கிரகத்தை விரும்புறாங்க.
And the devotees, they want to see the person who is predominating over the sun globe. This is a crude example.
மேலும் பக்தர்கள் அந்த சூரிய கிரகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் யாருன்றதை பார்க்க விரும்புறாங்க. இது ஒரு பண்படாத உதாரணம்.
So, the goal, ultimate goal, it is described. The supreme is the personality of Godhead for the devotee.
பக்தர்களுக்கான இறுதி குறிக்கோள் பரமபுருஷ பகவானே, அதுதான் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு.
And liberation for the impersonal.
அருபவாதிகளுக்கு முக்தி அடைதல்.
The impersonal is they simply want to be free from this material atmosphere and go to the spiritual atmosphere.
அருபவாதிகளுக்கு வெறுமனே இந்த பௌதிக சூழ்நிலையை விட்டு விடுதலை அடைந்து ஆன்மீக சூழ்நிலைக்கு போகணும்ன்றதுதான்.
Just like one who is in the darkness of a room, his aspiration is how to see light. That's all.
இருண்ட அறையில இருக்கக்கூடிய ஒருத்தன் அந்த அறையில கொஞ்சம் வெளிச்சத்தை விரும்புவான். அந்த மாதிரி
impersonalist means simply to see light, knowledge.
அருபவாதிகள்னா வெறுமனே வெளிச்சத்தை, ஞானத்தை பார்க்க விரும்புறாங்க.
And personalist means to direct, to be in direct touch with the Supreme Personality of God.
ரூபவாதிகள் அப்படின்னா அவர்கள் நேரடியா முழுமுதற் கடவுளோடு தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்புறவங்க.
It certainly making progress towards the supreme goal of life. Indirectly, Arjuna is told that he should fight the battle of Kurukshetra without attachment, in the interest of Krishna, because Krishna wanted him to fight. To be a good man or a non-violent man is also a personal attachment, but to act on behalf of the supreme desire is to act without attachment for the result. That is the perfect action of the highest degree, recommended by the Supreme Personality of Godhead, Sri Krishna. Vedic rituals, like prescribed sacrifices, are performed by persons for purification of impious activities that will perform in the field of sense gratification. But a person who is acting in Krishna consciousness is transcendental to the actions and reactions of good or evil will. A Krishna conscious person has no attachment to the result, but acts on behalf of Krishna alone. He engages in all kinds of activities, but is completely non-attached.
தக்க வழிகாட்டியின் கீழ் பலனில் பற்றற்று கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணருக்காக செயல்படுபவன் நிச்சயமாக வாழ்வின் உன்னத இலக்கை நோக்கி முன்னேறுகிறான். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கிருஷ்ணருக்காக போரிட வேண்டும் என்று அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகிறான். ஏனெனில் அவன் போரிட வேண்டும் என்பது கிருஷ்ணரின் விருப்பம். நல்லவனாகவும் அகிம்சாவாதியாகவும் வாழ நினைப்பதும் சுயப்பற்றுதலேயாகும். ஆனால் பரமனுக்காக செயல்படுதல் பலனில் பற்றின்றி செயல்படுவதாகும். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரால் சிபாரிசு செய்யப்படும் உயர் பக்குவ நிலை இதுவே. நியமிக்கப்பட்ட யாகங்கள் உட்பட பல்வேறு வேத சடங்குகள் புலனுகர்ச்சியினால் ஏற்பட்ட பாவங்களை தூய்மைப்படுத்துவதற்காக செய்யப்படுகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வின் செயல்கள் நல்ல தீய செயல்களுக்கு அப்பாற்பட்டதாகும். பலனில் எவ்வித பற்றுதலும் இல்லாத கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணருக்காக மட்டுமே செயல்படுகின்றான். அவன் எல்லா செயல்களிலும் ஈடுபட்டுள்ள போதிலும் முற்றிலும் பற்றற்றவனே.
Yes. Just like you go to your office, you are working on behalf of the particular office.
நீங்க உங்களுடைய அலுவலகத்துக்கு போறீங்க, ஒரு குறிப்பிட்ட அலுவலகத்துக்காக நீங்க வேலை பார்க்கறீங்க.
So, your duty is to discharge the occupation which is entrusted upon you.
உங்களுடைய கடமை என்னன்னா, உங்களுக்காக என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை சரிவர செயல்படுத்தணும்.
So far the loss or gain of that department or that establishment, you have nothing to do.
அந்த துறையோட லாப நஷ்டமோ அல்லது நிலைநாட்டுவதோ இது பற்றின எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை.
So, a Krishna conscious person acts on behalf of Krishna.
அதனால கிருஷ்ண உணர்வு உள்ள நபர்கள் கிருஷ்ணரின் பெயரில் செயல்படுறாங்க.
These boys, they are going to preach Krishna consciousness. People may receive it or not receive it. That doesn't matter.
இந்த இளைஞர்கள் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யறதுக்காக போறாங்க. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாம போகலாம், அதை பற்றி கவலை இல்லை.
Their duty is to preach.
அவர்களுடைய கடமை பிரச்சாரம் செய்யணும்.
The fortunate person will be attracted, unfortunate may not be attracted.
அதிர்ஷ்டம் உள்ள நபர்கள் ஏற்றுக்கொள்வாங்க, துரதிர்ஷ்டமானவர்கள் ஏற்றுக்கொள்ளாம போகலாம்.
But they have to do the duty.
ஆனால் அவர்களுடைய கடமையை செய்தாகணும்.
It is very simple.
இது மிக எளிமையானது.
So, a Krishna conscious person should not be disturbed whether his preaching work is being accepted by the people or not. This doesn't matter.
அதனால கிருஷ்ண உணர்வு உள்ள நபர் அவருடைய பிரச்சாரத்தை மக்கள் ஏற்றுக்கொள்றாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி கவலைப்படாம தொந்தரவு அடையாம இருக்கணும்.
மை குரு மகாராஜ் used to say that if somebody said that we went to preach in such and such place, only there were 3 or 4 attendants.
நாங்க இந்த இடத்துக்கு பிரச்சாரத்துக்காக போயிருந்தோம், 3 or 4 பேர் தான் வந்து கலந்துட்டாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா என்னுடைய குரு மகாராஜ் சொல்லுவார்.
So, my Guru Maharaj used to encourage them. Actually, it is a factual. Why 2-3 men were there, sufficient.
என்னுடைய குரு மகாராஜ் அவங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக உண்மையும் அதுதான் சொல்லுவார். என்னன்னா, ஓ 2-3 பேர் இருந்தாங்களா, அவங்க போதுமே.
If there was none, you could speak and the walls would hear.
ஒருவருமே இல்லைன்னா கூட நீங்க தொடர்ந்து பேசலாம், ஏன்னா சுவர்கள் கூட கேட்கும்.
Why you are disappointed?
ஏன் நீங்க அதிருப்தி அடைறீங்க?
சோ இன் தி வால்ஸ் ஹியர்.
அதனால சுவர்கள் கூட கேட்கும். அப்போ நம்மளுடைய கீர்த்தனமே போதுமானது, அத பத்தி கவலைப்படாதீங்க.
பிகாஸ் ஓன்லி ஃபார்ச்சுனேட் பர்சன் பௌனாம் ஜன்மநாமந்தே மனுஷானாம் சஹஸ்ரேஷு. சோ டு பிகம் காட் கான்சியஸ் டு கிருஷ்ண கான்சியஸ், it's not very cheap thing.
Yena adrishtamanavargalala mattumda bahunam janmanamante manushanam sagasheshu kadavul unarukku krishna unarukku varathar vararana adu avlo malivana vishayam alla.
He requires a great amount of austerity penance to come to this stage.
Inda nalaikku varanona miga periya alavile davam porinjirukkanum, kadumayana viradangal porinjirukkanum.
So never be disappointed that because people are not responding.
மக்கள் விரும்ப மாட்டேன்றாங்க அப்படின்றதுக்காக நீங்க எப்பவுமே அதிருப்தி அடையவே கூடாது.
There are many good examples. When Lord Jesus Christ also preached God consciousness, only a few followers were there.
இதுக்கு நிறைய நல்ல உதாரணங்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்து கூட கடவுள் உணர்வை பற்றி பிரச்சாரம் செய்யும் போது சில பேர் தான் அவரை பின்பற்றினாங்க.
And still he had to sacrifice his life, but he was never disappointed.
ஆனாலும் அவருடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார், அவர் எப்பொழுதுமே அதிருப்தி அடைஞ்சதே கிடையாது.
That should be attitude of the preacher.
அதுதான் ஒரு பிரச்சாரகனுடைய மனநிலையா இருக்கணும்.
People may accept it or not accept it. We should go on. Because if Krishna is satisfied.
மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், நம்முடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் திருப்தி அடைகிறார்.
If Krishna sees, oh, these boys are doing very nice. They are doing, trying their best to praise. That is your, that's all.
ஓ, இந்த இளைஞர்கள் ரொம்ப நல்லா பண்றாங்க, ரொம்ப நல்லா பிரச்சாரம் பண்ண முயற்சிக்கிறாங்க அப்படின்னு கிருஷ்ணர் பார்த்தார் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு கிடைக்கூடிய விருது.
People may accept or not accept. It doesn't matter.
மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாம போகலாம், அதை பத்தி கவலை இல்லை. இருபதாவது ஸ்லோகம். ஜனகரை போன்ற மன்னர்களும் நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்ததன் மூலமாகவே பக்குவம் அடைந்தனர். எனவே பொதுமக்களுக்கு அறிவூட்டுவதற்காகவாவது நீ உன்னுடைய கடமையை செய்தாக வேண்டும்.
There is no cause of disappointment. You have to do your duty. That's karjam. Karjam means it is my duty. I have to do it.
அதிருப்தி அடையறதுக்கு காரணமே கிடையாது. உங்களுடைய கடமையை நீங்க செய்யணும், அவ்வளவுதான். காரியம் காரியம் அப்படின்னா இது என்னுடைய கடமை, நான் செய்தாகணும்.
Janaka was the father of Sita and father-in-law of Lord Sri Rama. A great devotee of the Lord, like King Janaka, was transcendentally situated. But because he was the king of Mithila, a subdivision of Deira in the province of India, he had to teach his subjects how to act. In the battle of Kurukshetra, the Lord wanted to teach people in general that violence is also necessary in a situation where good arguments fail. Before the battle of Kurukshetra, there was every effort to avoid the war, even by the Supreme Personality of Godhead. But the other party was determined to fight. So in such a right cause, there is a necessity for fighting. Therefore, although one who is situated in Krishna consciousness may not have any interest in the world, he still works to teach the people how to live and how to act. Experienced persons in Krishna consciousness can act in such a way that others will follow, and this is explained in the following verse.
Here.
பொருளுரை. ஜனகரை போன்ற மன்னர்கள் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள். எனவே வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை செயலாற்ற வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை. இருப்பினும் பொதுமக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் பொருட்டு அவர்களும் தங்களது கடமைகளை செய்தனர். ஜனகர் சீதையின் தந்தையும் பகவான் ஸ்ரீராமரின் மாமனாரும் ஆவார். பகவானின் பெரும் பக்தர் என்பதால் அவர் திவ்யமான நிலையில் வீற்றிருந்தார். ஆனால் மிதிலையின் மன்னராக இருந்ததால் விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவது எப்படி என்பதை தனது குடிமக்களுக்கு கற்றுத்தர வேண்டியிருந்தது. பகவான் கிருஷ்ணருக்கும் அவரது நித்திய நண்பனான அர்ஜுனனுக்கும் குருட்சேத்திர போர்க்களத்தில் போரிடுவதற்கான எந்த ஒரு தேவையும் இல்லை. இருப்பினும் நல்ல பேச்சுவார்த்தைகள் தோல்வியிருக்கும்போது போர் அவசியமானது என்பது மக்களுக்கு கற்பிப்பதற்காக அவர்கள் போரிட்டனர். குருட்சேத்திர யுத்தத்திற்கு முன் போரை தவிர்ப்பதற்கான எல்லா முயற்சிகளும் பரமபுருஷ பகவானாலும் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் எதிர்த்தரப்பினர் போரிடுவதில் உறுதியுடன் இருந்தனர். எனவே இதுபோன்ற நேர்மையான காரணத்திற்காக போரிடுவது அவசியமானதாகும். கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றவனுக்கு உலகில் எவ்வித விருப்பமும் இல்லாத போதும் பொதுமக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் நோக்கத்தோடு அவன் தொடர்ந்து செயலாற்றுகிறான். கிருஷ்ண உணர்வில் அனுபவம் பெற்றவர்கள் மக்கள் தங்களை பின்பற்றும் விதத்தில் செயலாற்ற முடியும். இதை பின்வரும் ஸ்லோகம் விளக்குகின்றது.
Whatever action is performed by a great man, common men will follow in his footsteps. And whatever standard he sets by exemplary act, all the world will do.
21st ஸ்லோகம். பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கின்றானோ அதையே பொதுமக்களும் பின்பற்றுகின்றனர். தன் செயல்களால் எந்த தரத்தை அவன் ஓமை அமைத்து காட்டுகிறானோ அதையே உலகம் முழுதும் பின்பற்றுகிறது.
This is very important. Therefore, leaders must be very ideal.
இது மிக முக்கியமானது. அதனாலதான் தலைவர்கள் பின்பற்றத்தக்கவர்களா இருக்கணும்.
Then automatically the country or the society becomes nicely situated.
அதனால ஒரு நாடோ அல்லது சமுதாயமோ நல்ல நிலையில நிலை பெற்று இருக்கும்.
Because if the leader of the society is perfect.
ஏன்னா ஒரு சமுதாயத்தோட தலைவர் பக்குவமானவராக இருக்கும்போது
therefore formally monarchy was correct and the king was educated very highly how to administer state.
அதனால தான் முற்காலங்கள்ல மன்னராட்சி இருந்தது. அந்த மன்னருக்கு எப்படி நாட்டை நிர்வகிக்கிறதுன்றதுல ரொம்ப நல்ல போதனைகள் கொடுக்கப்பட்டது.
Just like Maharaj Yudhishthir. Maharaj Yudhishthir, ideal king.
யுதிஷ்டர் மகாராஜரை போல யுதிஷ்டர் மகாராஜர் ஒரு சிறந்த பின்பற்றத்தக்க மன்னர்.
Lord Ramchandra, ideal king.
பகவான் ராமச்சந்திரர் பின்பற்றத்தக்க மன்னர்.
Somebody came to Lord Ramchandra and made him responsible that how your kingdom is going, that my son in the presence of his father has died.
ராமச்சந்திரர்கிட்ட ஒருத்தர் வந்தார், தந்தை உயிரோடு இருக்கும்போதே மகனை எப்படி உயிர் விட முடியும், அப்படின்னா உங்களுடைய ராஜாங்கம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற கேள்வியை கேட்டார்.
King was responsible for that.
மன்னர் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும்.
If there is severe cold, the king is responsible for that.
கடுமையான குளிர் இருந்தா அதுக்கும் மன்னர் தான் பொறுப்பேற்கணும்.
If there is severe heat, the king is responsible for that.
கடுமையான வெப்பம் இருந்தாலும் மன்னரே பொறுப்பேற்கணும்.
Just try to understand how much a king was responsible for the happiness of the city.
பிரஜைகளோட இன்பத்துக்கு ஒரு மன்னர் எந்த அளவுக்கு பொறுப்பேற்க வேண்டி இருக்குன்றத கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க.
The ideal king and therefore the citizens also followed. They became Krishna conscious. They became all devotees.
அவர்கள் பின்பற்றக்கூடிய மன்னர்களா இருந்ததால எல்லா பிரஜைகளும் அவர்களை பின்பற்றினாங்க. அவர்கள் கிருஷ்ண உணர்வுக்கு வந்தாங்க, பக்தர்கள் ஆனாங்க.
And if the leader is a sinful man and doing all impious activities,
தலைவன் பாவகரமானவனா இருந்து எல்லா பாவ செயல்களையும் ஈடுபட்டு இருக்கான்னா,
how you can expect the citizen to be all good and pious? It is not possible.
பிரஜைகள் எல்லாம் நல்லவர்களாகவும் புண்ணியமானவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? அது சாத்தியம் இல்லை. அதனாலதான் இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து.
Whatever action is performed by a great man, common man will follow in his footsteps.
தலைவர்கள் என்ன மாதிரியான செயல்கள் ஈடுபடுறார்களோ அதே போலதான் பொதுமக்களும் அவர்களுடைய பாதச்சுவடியை பின்பற்றுவாங்க.
Good leader one.
அதனால நல்ல தலைவர்கள் தேவை இருக்கு.
You haven't got to educate individually every citizen. If you have got a good leader, then the citizens automatically become good.
ஒவ்வொரு பிரஜைகளையும் நீங்க தனிப்பட்ட முறையில போதிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒரு நல்ல தலைவர் இருந்தாருன்னா தானாகவே எல்லா பிரஜைகளும் நல்லவர்களாயிடுவாங்க.
And whatever standard he sets by exemplary acts, all the world pursues.
எடுத்துக்காட்டா அவர் என்னெல்லாம் தரத்தை நிலைநாட்டாரோ மீதி இருக்கக்கூடிய மக்களும் அதையே பின்பற்றுவார்கள். இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம். பிரதாவின் மகனே, மூவுலகங்களிலும் நான் செய்ய வேண்டிய கடமை ஏதுமில்லை. எனக்கு தேவையோ நான் அடைய வேண்டியதோ ஏதுமில்லை. இருந்தும் நான் விதிக்கப்பட்ட கடமைகளில் ஈடுபட்டுள்ளேன்.
Yes, Krishna, he is the supreme personality of Godhead. We work because we need something. But what need he has? He is full.
பாருங்க, கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். நம்ம ஏதாவது வேலை செய்யறோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது தேவை இருக்குன்னு அர்த்தம். ஆனா அவர் முழுமையானவர். அவருக்கு என்ன தேவை இருக்கு?
He self sufficient, but still he comes, as it is stated, jada jada hi dharmasya gnani bhavati bharat. As soon as there is discrepancy in the discharge of religious principles, abhuthanam adharmasya, and there is prominence of irreligiosity, tadatmanam sujamaham. At that time I decided.
அவர் சுயமாகவே பூர்த்தி அடையக்கூடியவர். இருந்தாலும் சொல்லியிருக்கிற மாதிரி அவர் வரர். எதா எதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத. தர்மத்தின் கொள்கைகளை செயலாற்றுறதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா அபியுத்தானம் அதர்மஸ்ய, அவர் அதர்மத்தை அழிக்கிறதுக்காக அப்படின்னு உறுதி கொடுத்துருக்கார். ததாத்மானம் ஸ்ருஜாமியகம், அந்த சமயத்தில் நான் கீழிறங்கி வரேன்றார்.
Why Krishna descend? That is explained by Krishna.
ஏன் கிருஷ்ணர் கீழிறங்கி வர்றார்ன்றத கிருஷ்ணரே விளக்குறார்.
He comes himself, he sends his representative, he sends his son to reform.
அவரே வரார், அவருடைய பிரதிநிதிகளை அனுப்புறார், அவருடைய மகன்களை அனுப்புறார், எல்லாத்தையும் திருத்தி அமைக்கிறதுக்காக.
Krishna or Krishna's devotee or Krishna's son.
கிருஷ்ணர் அல்லது கிருஷ்ணருடைய பக்தர்கள் அல்லது கிருஷ்ணருடைய மகன்.
Why Lord Jesus Christ sacrificed his life?
ஏன் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார்?
Just to show that the human society must be God conscious.
மனித சமுதாயம் அப்படின்னா கடவுள் உணர்வோடு இருக்கணும் அப்படின்றத காட்டுறதுக்காக.
But unfortunately, people do not take care.
ஆனால் துரதிருஷ்டவசமா மக்கள் அவரை கவனிக்கல.
They are following, they are calling themselves, they are Christian, but they are not following the example of Lord Jesus Christ.
மக்கள் தாங்கள் கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா இயேசு கிறிஸ்துவோட உபதேசங்களை பின்பற்ற
மாட்டேங்கிறாங்க.
ஆனால் அவர்கள் அதை பின்பற்றணும். எல்லாருமே ஒரு கிருஷ்ண உணர்வு உள்ள நபர் கூட கிருஷ்ணருடைய உபதேசங்கள் என்னவோ அதை அவர் பின்பற்றணும். அதுதான் அவசியமானது.
Either Krishna or his representative who come on this planet or in this world just to show example how you should live, how you should utilize your human form of life.
Krishnaro alladhu avarudaiya pradhinidhigalo indha andathukku varranga appadina perumane ஒரு மனித வாழ்க்கையை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா இருந்து காட்டுறதுக்காக.
They have nothing to gain. They are complete. Those who are coming from spiritual kingdom or kingdom, they have no want. They haven't got to do anything. They are all perfect.
அவர்களுக்கு லாபம் அடைறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் பூர்ணமானவர்கள். அவர்கள் ஆன்மீக உலகத்திலிருந்து பகவானுடைய ராஜாங்கத்திலிருந்து இங்கே வராங்க. அவர்களுக்கு வர வேண்டிய அவசியமும் இல்லை, அவர்கள் எதுவுமே செய்ய வேண்டியதும் இல்லை, அவர்கள் பக்குவமானவர்கள்.
பட் இஸ் ஸ்டில் த குரு.
ஆனாலும் அவர்கள் வராங்க.
சிமிலர்லி தோஸ் ஹூ வாண்ட் டு பி லீடர் ஆஃப் தி சொசைட்டி தே ஷுட் பி ஐடியல் பர்சன்.
அதே மாதிரி யார் சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க பின்பற்றத்தக்கவர்களாக இருக்கணும்.
They should be Krishna conscious person. Then the whole world will be happy. Otherwise, this nonsense simply by manipulating votes, if they become leader, what they can do? They have no education.
அவர்கள் கிருஷ்ண உணர்வுள்ள நபர்களாக இருக்கணும். அப்போ உலகம் மொத்தமும் சந்தோஷமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அவர்கள் அபத்தமானவர்கள். அவர் வெறுமனே இந்த ஓட்டை வாங்குறாங்க, அதை வச்சு தலைவர்கள் ஆகுறாங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்? அவர்களுக்கு அறிவே கிடையாது.
They have no training how to do good to the people. They cannot do.
மக்களுக்கு எப்படி நல்லது செய்யறது அப்படின்றதுக்கான பயிற்சி அவர்கள்ட்ட கிடையாது. அவர்களால அதை செய்ய முடியாது.
Only those who are devotees, those who are Krishna conscious or God conscious, they can do actual benefit to the society. Others cannot do.
கடவுள் உணர்வு அல்லது கிருஷ்ண உணர்வு உள்ள நபர்களால் மட்டுமே சமுதாயத்துக்கு நல்லது, உண்மையான நல்லது செய்ய முடியும். மற்றவர்களால் செய்ய முடியாது.
But one who has nothing to achieve within his three planetary existence certainly has no duty. And yet Lord Krishna was engaged on the battlefield of Kurukshetra as the leader of the Kshatriyas, because the Kshatriyas are duty-bound to give protection to the distressed. Although he is above all the regulations of revealed scriptures, he does not do anything which is not directed to the Kshatriyas.
எல்லா ஐஸ்வர்யங்களும் பரமபுருஷ பகவானிடம் பூரணமாக இருப்பதாலும், அவை பூரண உண்மை நிலையில் இருப்பதாலும், அவருக்கென்று செய்ய வேண்டிய கடமை ஏதுமில்லை. செயலினால் பலனை அடைய வேண்டியவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. ஆனால் மூ உலகிலும் அடைய வேண்டியது எதுவும் இல்லாதவருக்கு எந்த கடமையும் இல்லை. இருந்தும் கூட சத்திரியர்களின் தலைவர் என்ற முறையில் பகவான் கிருஷ்ணர் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் ஈடுபடுகிறார். ஏனெனில் துயரத்தில் இருப்போருக்கு பாதுகாப்பு கொடுப்பது சத்திரியரின் கடமையாகும். பகவான் சாஸ்திரங்களின் நியமங்களுக்கு மேம்பட்டவர் என்ற போதிலும் சாஸ்திரங்களை மீறும்படியான செயல்கள் எதையும் அவர் செய்வதில்லை. இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம். ஏனெனில் விதிக்கப்பட்ட கடமைகளை கவனத்துடன் செயலாற்ற நான் எப்பொழுதாவது தவறினால் மனிதரெல்லாம் நிச்சயமாக என் பாதையையே பின்பற்றுவர். இருபத்தி நான்காவது ஸ்லோகம். நான் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாவிடில் இந்த உலகங்கள் எல்லாம் சீரழிந்துவிடும். தேவையற்ற ஜனங்கள் தோன்றுவதற்கு காரணமாகிவிடுவேன். அதன் மூலம் எல்லா உயிர்வாளிகளின் அமைதியையும் அழித்தவனாகிவிடுவேன்.
There are prescribed rules and regulations by which the population can automatically become peaceful and organized with spiritual progress in life. When Lord Krishna descends, naturally he deals with such rules and regulations in order to maintain the prestige and necessity of such important performances. The Lord is said to be the father of all living entities, and if the living entities are misguided indirectly, the responsibility goes to the Lord. Therefore, whenever there is a general disregard for such regulative principles, the Lord Himself descends and corrects the society. We should, however, note carefully that although we have to follow the footsteps of the Lord, we still have to remember that we cannot imitate Him. Following and imitating are not on the same level.
பொது சமூகத்தின் அமைதியை கெடுக்கும் தேவையற்ற ஜனத்தொகை வர்ணசங்கரா எனப்படும். இத்தகு சமுதாய தொல்லைகளை தடுக்க சட்டதிட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் மூலம் அமைதியையும் முறையான ஒழுங்கையும் தானாகவே பெறக்கூடிய மக்கள் ஆன்மீக வாழ்வில் முன்னேறுகின்றனர். இத்தகு முக்கிய செயல்களின் தேவையையும் மதிப்பையும் காப்பதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் அவதரிக்கும் பொழுது தானே சட்டத்திட்டங்களை நிலைநிறுத்தியிருக்கிறார். பகவானே எல்லா உயிர்வாளிகளின் தந்தையாவார். உயிர்வாளிகள் வழிதவறி நடந்தால் அதற்கான பொறுப்பு மறைமுகமாக பகவானை சென்றடைகிறது. எனவே நீதி நியமங்கள் சீர்குலைந்துள்ள நேரங்களில் பகவான் தாமே அவதரித்து சமூகத்தை சீர்திருத்துகிறார். நாம் பகவானை பின்பற்ற வேண்டும் என்ற போதிலும் அவரை போல் நகல் செய்யக்கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பின்பற்றுவதும் நகல் செய்வதும் சமமல்ல.
Now, Krishna at the age of 7 years old, he lived at Govardhan Hill.
கிருஷ்ணர் 7 வயது நிரம்பியவராக இருக்கும்போது கோவர்தன மலையை தூக்கினார்.
So if we try to imitate, so Krishna lived at the Govardhan Hill, let me also try. That is not falling.
இப்போ அவரை நம்ம நகல் செய்ய முயற்சித்தோம் அப்படின்னா, ஓ, கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கினார், நானும் கூட முயற்சி பண்றேன், அது அவரை பின்பற்றதாகாது.
You cannot do that. You see? Because sometimes the foolish rascals, they say, oh, Krishna performed Rasleela. Let me also perform Rasleela.
உங்களால் அதை செய்ய முடியாது. ஏன்னா, இந்த முட்டாள்தனமான அயோக்கியர்கள் சொல்றாங்க, ஓ, கிருஷ்ணர் ராசலீல பண்ணாருங்க, ஓ, அப்ப நானும் ராசலீல பண்றேன்.
Therefore I forbid that don't discuss Krishna's Rasleela to the ordinary person. They cannot understand.
அதனாலதான் சாதாரண மக்கள் இடத்துல நீங்க கிருஷ்ணருடைய ராசலீலையை பற்றி விவாதிக்காதீங்கன்னு தடை செய்திருக்கேன். ஏன்னா அவர்களால அதை புரிந்து கொள்ள முடியாது.
They simply think that it is very nice to dance with girls, boys and girls dancing. No.
அவர்கள் வெறுமனே எப்படி பார்க்கறாங்கன்னா, ஆண்களும் பெண்களும் ஒன்னா சேர்ந்து நடனம் ஆடுறாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படி. ஆனா அது அப்படி அல்ல.
We have to follow the instruction what is given in the Bhagavad Gita. We cannot imitate him.
பகவத்கீதையில அவர் நம்ம கொடுத்திருக்கூடிய உபதேசங்களை தான் நம்ம பின்பற்றணும். அவரை நம்ம நகல் செய்யக்கூடாது.
இஸ் ஆல் பால் தி சேம் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் லைக் தி சன் ஷைன்.
அவர் அனைத்து சக்திகளையும் கொண்டவர். அதே உதாரணம் சொல்லலாம். இப்ப சூரிய ஒளிகள் இருக்கு.
தி சன் ஷைன் கேன் அப்சார்ப் moisture from filthy place, but he is not infected.
சூரிய ஒளியானது கலங்கப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை ஈர்த்து கொள்ள முடியும். ஆனா அதனால அது பாதிக்கப்படுறது கிடையாது.
Then is not infected.
அதனால சூரியன் பாதிக்கப்படுறது கிடையாது.
But if you go to a filthy place, he becomes contaminated immediately.
ஆனா நீங்க கலங்கப்பட்ட இடத்துக்கு போனீங்கன்னா உடனடியாக கலங்கப்பட்டு போயிடுவீங்க.
So, nobody should try to imitate the all powerful, but one should try to follow his instruction.
அதனாலதான் அனைத்து சக்திகளையும் கொண்ட அவரை யாரும் நகல் செய்ய முயற்சிக்க கூடாது. அதே சமயத்தில் அவருடைய உபதேசங்களை பின்பற்ற முயற்சிக்கணும்.
That should be the motto of life.
அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய குறிக்கோளா இருக்கணும்.
Following and imitating are not the same thing. Assembly, yes.
பின்பற்றதும் நகல் செய்யறதும் சமமானது கிடையாது.
It is impossible for any human being He has to follow his instructions, but he may not imitate him in any way. The Srimad Bhagavatam affirms this as follows. One should simply follow the instructions of the controllers and should not imitate them in their activities. Their instructions are all good for us, and any intelligent person must perform them as instructed. However, one should guard against trying to imitate their actions. One should not try to drink the ocean of poison imitating Lord Shiva.
Kulandai Paravatil, பகவான் கோவர்தன மலையை தூக்கியதை நாம் நகல் செய்ய முடியாது. எந்த மனிதனுக்கும் இது இயலாத காரியம். அவரை நகல் செய்ய முயலாமல் அவரது உபதேசங்களை பின்பற்றவே நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் இதனை உறுதிப்படுத்துகிறது. பகவான் மற்றும் அவரால் சக்தி அளிக்கப்பட்ட தொண்டர்களது அறிவுரைகளை ஒருவன் பின்பற்ற வேண்டும். அவர்களது அறிவுரைகள் நமக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியவை. புத்திசாலி மனிதனால் அவற்றை அறிவுறுத்தப்பட்டபடி பின்பற்ற முடியும். இருப்பினும் இவர்களுடைய செயல்களை நகல் செய்யாதபடி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சிவபெருமானை நகல் செய்வதாக எண்ணி விஷத்தை குடிக்க முயலக்கூடாது.
Or the super powerful. The example set herein is very appropriate. Lord Shiva drank poison to the extent of swallowing an ocean, but if any common man tries to drink even a fragment of such poison, he will be killed. There are many pseudo devotees of Lord Shiva who want to indulge in smoking ganja, marijuana, and similar intoxicating drugs, forgetting that by so imitating the acts of Lord Shiva, they are falling dead very near. Similarly, there are some pseudo devotees of Lord Krishna who prefer to imitate the Lord in the matter of the Rasa Lila, or Dance of Love, forgetting their inability to lift the Govardhan Hill. It is best, therefore, that one not try to imitate the powerful, but simply endeavor to follow their instructions. Nor should one try to occupy the post of the powerful without qualification. There are so many incarnations of God without the power of the Supreme Godhead.
சூரிய சந்திரர்களின் இயக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஈஸ்வரர்களின் நிலை உயர்ந்த நிலை என்பதை நாம் எப்போதும் எண்ணி பார்க்க வேண்டும். இத்தகு சக்தியின்றி உயர் சக்தி கொண்ட ஈஸ்வரர்களை நகல் செய்ய முடியாது. கடல் போன்ற திரண்ட விஷத்தை சிவபெருமான் குடித்தார். ஆனால் சாதாரண மனிதன் ஒரு துளியை உட்கொண்டாலும் இறப்பது நிச்சயம். சிவபெருமானின் செயல்களை நகல் செய்வதால் மரணத்தை விரைவாக அழைக்கிறோம் என்பதை மறந்து கஞ்சா போன்ற போதையூட்டும் பொருட்களை உட்கொள்வதன் மூலம் சிவபெருமானை நகல் செய்யும் சில போலி சிவபக்தர்களும் உண்டு. இதுபோல கோவர்தன மலையை தூக்குவதில் தமது இயலாமையை மறந்த சில போலி கிருஷ்ண பக்தர்களும் பகவானின் பிரேம நடனமான ராசலீலையை நகல் செய்ய விரும்புகின்றனர். எனவே சக்தி வாய்ந்தவர்களை நகல் செய்வதை கைவிட்டு அவர்களது அறிவுரைகளை கடைபிடிப்பதே சிறந்தது. தகுதியின்றி அவர்களது இடத்தில் அமர முயல்வதும் தவறு. முழுமுதற் கடவுளின் சக்தி சற்றும் இல்லாத பல அவதாரங்கள் நடமாடிக்கொண்டுள்ளனர்.
As the ignorant perform their duty with attachment to results, similarly...
25th ஸ்லோகம். பலனில் பற்றுதல் கொண்டுள்ள அறிவற்றவன் தனது கடமையைச் செய்வதைப் போலவே அறிஞரும் கடமையைச் செயலாற்றலாம்.
This morning the press representative, he was astonished that Swamiji, so many people are coming, they are declaring that I am God. What is this?
இன்னைக்கு காலையில் அந்த பத்திரிகையாளர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சார். கேட்கிறார், சுவாமிஜி எத்தனையோ மக்கள் வந்து நான் கடவுள்னு சொல்லிக்கிறாங்க, இதெல்லாம் என்ன?
So these rascals like that. Therefore, there are so many incarnations of God without the power.
அதனால இந்த அயோக்கியர்கள் அப்படித்தான் இருக்காங்க. அதனாலதான் எத்தனையோ அவதாரங்கள் கடவுளுக்கான சக்தியற்றவர்களா இருக்காங்க.
The people, why they should be cheated? If somebody comes and says that I am God, why don't you taste?
அதனால ஏன் மக்கள் ஏமாற்றப்படணும்? இப்போ யாராவது வந்து நான் கடவுள்னு சொல்கிறான்னா ஏன் நீங்கள் சோதிச்சு பார்க்கக்கூடாது?
This for tasting this, when Krishna assumed the Supreme Personality of Godhead, so Arjuna was convinced, he accepted Parabrahma Parangdhama. But for future guidance, he requested Krishna, please show me your universal form.
Arjuna, அவன் வந்து பரம்பிரம பரம்தாம அப்படின்னு ஏற்றுக்கொண்டான். ஆனால் எதிர்கால வழிகாட்டுதலுக்காக கிருஷ்ணரிடத்தில் அவன் வேண்டுகோள் விடுத்தான். கிருஷ்ணா, தயவுசெய்து உங்களுடைய விஸ்வரூபத்தை காட்டுங்க.
அதர்வைஸ் தேர் விதவுட் ஷோயிங் யூனிவர்சல் தேர் இஸ் ஸ்டில் கிளைமிங் தட் ஐ அம் காட். காட் இஸ் நாட் சோ சீப் திங்.
அப்படி இல்லாமல் விஸ்வரூபத்தை காட்டாமையே இன்னமும் நான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடவுள்னா என்ன, அவ்வளவு மலிவானவரா?
They are imitating, try to imitate. This is very dangerous.
அவர்கள் நகல் செய்யறாங்க, நகல் செய்ய முயற்சிக்கிறாங்க. அது ரொம்ப அபாயமானது.
And those who are accepting such rascals, they are also not intelligent.
மேலும் எப்படிப்பட்ட அயோக்கியர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றார்களோ அவர்களும் புத்திசாலிகள் அல்ல.
They should know. Yeah, just like I asked the president, suppose if I come and say that I am President Johnson, would you accept me?
அவர்களுக்கு தெரியணும் அது. இப்போ உதாரணத்துக்கு அந்த பத்திரிக்காளர்கிட்ட நான் கேட்டேன், இப்போ நான் வந்து நான் தாங்க இங்கே ஜனாதிபதி ஜான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீங்களா என்ன?
Similarly, people should know what is God. What is the definition of God? How can I accept a rascal as God?
அதே மாதிரி மக்களுக்கு கடவுள்னா என்னன்னு தெரியணும். கடவுளுக்கான வரையறை என்ன? எப்படி நான் ஒரு அயோக்கியனை கடவுள்னு ஏற்றுக்கொள்றது?
They have no sense of. Somebody comes, I am God, and he accepts. Yes, he is God.
அவர்களுக்கு அறிவே கிடையாது. யாராவது வந்து நான் கடவுள் அப்படின்னா அவன் ஏத்துக்கிறான்.
But is this not?
அவன் கடவுளா என்ன? என்ன இது அபத்தம்?
God.
As the ignorant perform their duty with attachment to the God, similarly the learning may also act, but without attachment, for the sake of leading people on the right path.
பலனில் பற்றுதல் கொண்டுள்ள அறிவற்றவன் தனது கடமையை செய்வதைப் போலவே அறிஞரும் கடமையை செயலாற்றலாம். ஆனால் பற்றுதல் ஏதுமின்றி பொதுமக்களை சரியான பாதையில் வழிநடத்துவதற்காகவே அது செய்யப்படுகிறது. இருபத்தாறாவது ஸ்லோகம். விதிக்கப்பட்ட கடமைகளின் பலன்களில் பற்றுக்கொண்டுள்ள அறிவற்றவர்களின் மனதை அறிஞர்கள் குழப்பக்கூடாது. செயலிலிருந்து விலகுவதற்கு ஊக்குவிக்கக்கூடாது. மாறாக பக்தி உணர்வுடன் செயல்படுவதன் மூலம் எல்லாவித செயல்களிலும் கிருஷ்ண உணர்வின் படிப்படியான முன்னேற்றத்திற்காக அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். 27வது ஸ்லோகம்.
Just like Haridas Thakur. Haridas Thakur was chanting in a secluded place always.
ஹரிதாஸ் தாக்கூரரை போல ஹரிதாஸ் தாக்கூர் எப்பவும் தனிமையான இடத்துல ஜபம் பண்ணிட்டே இருந்தார்.
Now, if somebody without being elevated to such high position imitates, so Haridas Thakur chanted, let me sit down in a solitary place and chant.
இப்போ அப்படிப்பட்ட ஒரு உயர்நிலைக்கு உயர்த்தப்படாத நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர் ஹரிதாஸ் தாக்கூரரை போல நம்மளும் ஜபம் பண்ணணும்னு நகல் பண்ணார் அப்படின்னா நானும் தனிமையான ஒரு இடத்துல உட்காரணும் ஜபம் பண்ணணும்னா?
He cannot do that. It is not possible.
அவரால் அதை செய்ய முடியாது. அது சாத்தியம் அல்ல. அவர் வெறுமனே நகல் பண்ணிட்டு எல்லா அபத்தங்களையும் செய்துட்டு இருப்பார்.
Everyone should be engaged in his own work.
அதனாலதான் எல்லாருமே அவருடைய சொந்த வேலைகளில் ஈடுபடணும்.
And by the fruit of his work, he should serve Krishna.
அந்த வேலையோட பலனால கிருஷ்ணருக்கு அவன் சேவை புரியணும்.
We cannot imitate Haridas Thakur. That is a different position.
நம்ம ஹரிதாஸ் தாக்கூரை நகல் செய்ய முடியாது. அது வேறுபட்ட நிலை.
If one is elevated to that position, that is a different thing.
ஒருத்தர் அந்த நிலைக்கு உயர்ந்திருக்கார் அப்படின்னா அது வேற விஷயம்.
But generally, that is not meant for ordinary person. Therefore, everyone should do his occupational duty and try to serve the Lord by the result of it.
அது சாதாரண மனிதர்களுக்கானது அல்ல. அதனால தான் எல்லாருமே அவர்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை செய்யணும். மேலும் அவர்களுடைய செயல்களின் பலன்களால கிருஷ்ணருக்கு சேவை புரியணும். அதுதான் வாழ்க்கையின் குறிக்கோளா இருக்கணும். இருபத்தி ஏழாவது ஸ்லோகம். அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்டு மயங்கிய ஆத்மா பௌதிக இயற்கையின் முக்குணங்களால் நடைபெறும் செயல்களுக்கு தன்னையே கர்த்தா என்று
எண்ணிக்கொள்கிறான். The person in material consciousness is convinced by false ego that he is the doer of everything. With him there is no consideration that the mechanism of the body is produced by material nature, or that material nature is under the supervision of the Supreme Personality of Godhead. The materialistic person has no knowledge that ultimately he is under the control of Krishna. The person in false ego takes all credit for doing everything independently, and that is the system of his nesha. He does not know that this gross and subtle body is the creation of material nature under the order of the Supreme Personality of Godhead, and as such his bodily and mental activities should be engaged in the service of Krishna in Krishna consciousness. He does not know that the Supreme Personality of Godhead is known as Rishikesha, or the master of all senses. But due to his long misuse of his senses, he is factually bewildered by the false ego, and that is the cause of his forgetfulness of his eternal relationship with Krishna.
பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் இருப்பவன், ஜட உணர்வில் இருப்பவன், இந்த இரு வகையான மனிதர்களும் ஒரே மாதிரியான செயல்களை செயலாற்றும் போது அவர்கள் இருவரும் ஒரே தளத்தில் இருப்பது போல தோன்றும். ஆனால் அவர்களது நிலைமையில் மாபெரும் வேறுபாடு உண்டு. ஜட உணர்வில் இருப்பவன் அகங்காரத்தின் காரணத்தால் எல்லாவற்றையும் நானே செய்கிறேன் என்று உறுதியாக நம்பிக்கொண்டுள்ளான். உடலினும் இயந்திரம் முழுமுதற் கடவுளின் மேற்பார்வையில் இயங்கும் ஜட சக்தியினால், ஜட இயற்கையினால் உண்டாக்கப்படுகிறது என்பதை அவன் அறிவதில்லை. இறுதியில் தான் கிருஷ்ணரின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறேன் என்பதை பற்றிய அறிவு அந்த ஜடவாதிக்கு இல்லை. அகங்காரத்தில் இருக்கும் அவன் எல்லா செயல்களையும் தானே சுதந்திரமாக செய்வதாக எண்ணிக்கொள்கிறான். இதுவே அவனது அறியாமையின் சின்னமாகும். முழுமுதற் கடவுளின் ஆணைக்குட்பட்ட ஜட இயற்கையின் படைப்பை தனது ஸ்தூல சூட்சம உடல்கள் என்றும், ஆகவே தனது உடல் மற்றும் மனதின் செயல்கள் யாவும் கிருஷ்ணரின் சேவையிலேயே ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்பதையும் அவன் அறிவதில்லை. பரமபுருஷ பகவானை ஜட உடலின் புலன்களுக்கு அதிபதி ரிஷிகேஷர் என்பதையும், தனது புலன்களை நீண்ட காலமாக புலன் நுகர்ச்சியில் ஈடுபடுத்தியதன் காரணத்தால் அகங்காரத்தால் மயக்கப்பட்டு கிருஷ்ணருடனான நித்தியமான உறவை மறந்துள்ளேன் என்பதையும் அறிவற்றவன் நினைவு கொள்வதில்லை.
Does not engage himself in the senses and sense gratification. Knowing well the differences between work and devotion and work for fruitless results.
28th ஸ்லோகம். பழம் பொருந்திய புயங்களை உடையவனே, பக்தியில் செயல்படுதல் மற்றும் பல நோக்கி செயல்படுதல் இவற்றின் வேறுபாட்டை நன்கு அறிந்திருப்பதால் பூரண உண்மையின் ஞானமுடையவன் புலன்களிலும் புலனுகர்ச்சியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை.
He knows that he is part and parcel of the Supreme Personality of Godhead, Krishna, and that his position should not be in the material creation. He knows his real identity as part and parcel of the Supreme, who is eternal bliss and knowledge. And he realizes that somehow or other he is now entrapped in the material conception of life. In his pure state of existence, he is meant to dovetail his activities emotional service to the Supreme Personality of Godhead, Krishna. He therefore engages himself in the activities of Krishna consciousness and becomes naturally unattached to the activities of the material senses, which are all circumstantial and temporary. He knows that his material condition of life is under the supreme control of the Lord. Consequently, he is not disturbed by any kind of material reaction, which he considers to be the mercy of the Lord. According to the Srimad Bhagavatam, one who knows the absolute truth in three different features, namely Brahman, Paramatma, and Supreme Personality of Godhead, is called Tattvadi. For he knows also his own factual position in relationship with the Supreme.
பூரண உண்மையை அறிந்தவன் பௌதிக தொடர்பில் தனது இழிநிலையை பற்றி நன்கு உணர்ந்தவனாக உள்ளான். தான் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் அம்சம் என்பதையும் ஜடப்படைப்பிற்குள் இருக்க வேண்டியவன் அல்ல என்பதையும் அவன் அறிவான். நித்தியமான ஆனந்தமயமான அறிவு நிரம்பிய பரமனின் அம்சமே நான் என்னும் தனது உண்மையான அடையாளத்தை அவன் அறிவான். மேலும் எவ்வாறோ ஜட வாழ்க்கையில் சிறைப்பட்டிருப்பதையும் உணர்கிறான். தனது உண்மையான நிலையில் தனது எல்லா செயல்களையும் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணருடைய பக்தி தொண்டில் அவன் இணைக்க வேண்டும். எனவே அவன் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் ஈடுபட்டு சந்தர்ப்பவசமான நிலையற்ற ஜடப்புலன்களின் செயல்களில் இயற்கையாகவே பற்றில்லாதவனாகிவிடுகிறான். தனது ஜட வாழ்க்கை பகவானின் உயர் ஆட்சிக்கு கட்டுப்பட்டுள்ளது என்பதை அறிந்து எவ்விதமான பௌதிக விளைவுகளாலும் அவன் பாதிக்கப்படுவதில்லை. அவ்விளைவுகளை கடவுளின் கருணையாக கருதுகிறான். ஸ்ரீமத் பாகவதத்தின் படி பிரம்மன், பரமாத்மா, பரமபுருஷ பகவான் ஆகிய மூன்று நிலைகளில் பூரண உண்மையை அறிபவன் பரமனுடனான தனது உறவின் உண்மை நிலையையும் அறிந்திருப்பதால் தத்துவவித் என்றும்
அழைக்கப்படுகிறான். And bit means one who knows.
ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, வதந்தி தத்துவவிதஸ்தத்வம் யஜ்ஞானம் அத்வயம் தத்துவவித். தத்துவ அப்படின்னா உண்மை, வித் அப்படின்னா அதை அறிந்தவர்.
So, a person who knows all these things, he is called தத்துவவித்.
அதனால யார் ஒருவர் இதை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரோ அவர் தத்துவவித்னா அழைக்கப்படுறார்.
By the mode of material nature, the ignorant fully engage itself in material activities and become attached. But the wise should not unsettle them, although these duties are inferior due to the performer's lack of knowledge.
29th ஸ்லோகம். ஜட இயற்கையின் குணங்களால் மதிமயங்க அறிவற்றோர் லௌகிக செயல்களில் முழுமையாக ஈடுபட்டு பற்றுடையோர் ஆகின்றனர். குறைவான அறிவுடன் செய்யப்படுவதால் இத்தகைய கடமைகள் கீழ்த்தரமானவை என்ற போதிலும் அறிவுடையோர் அவர்களை நிலைபெறல செய்யக்கூடாது.
Because they understand the purpose of the Lord. Consequently, they undertake all kinds of good, even to the point of approaching ignorant men who try and engage in the acts of Krishna consciousness, which are absolutely necessary for the human being.
அறிவற்றவர்களால் கிருஷ்ண உணர்வின் செயல்களை பாராட்ட முடியாது. எனவே அவர்களை தொந்தரவு செய்து மதிப்புமிக்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று பகவான் கிருஷ்ணர் நமக்கு அறிவுரை கூறுகிறார். ஆயினும் பகவானின் நோக்கத்தை அறிந்த அவரது பக்தர்கள் அவரை விட கருணை மிக்கவர்கள். கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவதே மனிதர்களின் அத்தியாவசிய தேவை என்பதை அறிந்த கிருஷ்ண பக்தர்கள் அறிவற்ற மனிதரையும் இதில் ஈடுபடுத்துவது உட்பட எல்லா அபாயகரமான முயற்சிகளையும் மேற்கொள்கின்றனர்.
Yes, Krishna says that the devotees, that you should not disturb them.
Krishna சொல்றார், பக்தர்களை தொந்தரவு செய்யக்கூடாது.
The devotees are so kind that taking all risks, just like Nityananda Prabhu took all risks, Lord Jesus Christ took all risks.
ஆனால் பக்தர்கள் மிகவும் கருணை வாய்ந்தவர்கள். அவர்கள் எல்லா ஆபத்தையும் எதிர்கொள்றாங்க. நித்யானந்த பிரபு எல்லா ஆபத்தையும் எதிர்கொண்டார். இயேசு கிறிஸ்து எல்லா ஆபத்தையும் எதிர்கொண்டார்.
Therefore, a devotee is more kind than God.
அதனாலதான் பக்தர்கள் பகவானை காட்டிலும் அதிகம் கருணை கொண்டவர்கள்.
A devotee is more merciful than God himself. We should always remember.
பக்தர்கள் பகவானை காட்டிலும் அதிகம் கருணை உள்ளவர்கள். அதை எப்பவும் நாம நினைவிற்கொள்ள வேண்டும்.
And therefore, Krishna says, Mad bhaktya puja bhudika. Anyone who worships my devotee, he worships more than what he can do for me.
அதனாலதான் கிருஷ்ண சொல்றார், யார் ஒருவர் என்னுடைய பக்தனை வழிபடுறானோ அவன் எனக்கு அவன் என்ன செய்ய முடியுமோ அதை விட அதிகமா செய்யறான் அப்படின்றார்.
That means he appreciates the worship of his devotee than to himself.
அப்படினா அவரை வழிபடுறதை காட்டிலும் அவருடைய பக்தர்களை வழிபடுறத அவர் பாராட்டுறார்.
Therefore, devotee is so dear to Krishna. That will be explained in the 18th chapter.
அதனாலதான் பக்தர்கள் பகவானுக்கு அந்த அளவுக்கு மிகவும் பிரியமானவர்களா இருக்காங்க. அது 18th அத்தியாயத்தில் விளக்கப்படவிருக்கு.
The person who takes all risks for preaching God consciousness, nobody is dearer than him in the human society. Krishna says that.
Krishna bhakti பிரச்சாரத்துக்காக எல்லா ஆபத்தையும் எதிர்கொள்ளக்கூடியவரை விட மிக உயர்ந்தவர் இந்த மனித சமுதாயத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். முப்பதாவது ஸ்லோகம். எனவே அர்ஜுனா, என்னை பற்றிய முழு அறிவுடன் உனது எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்து பலனில் ஆசைகளின்றி உரிமை உணர்வையும் மனத்தளர்ச்சியையும் கைவிட்டு போரிடுவாயாக.
The Lord instructs that one has to become fully Krishna conscious to discharge duty, as if in military discipline. Such an injunction may make things a little difficult, but that is the constitutional position of the living entity. The living entity cannot be happy independent of the cooperation of the Supreme Lord, because the eternal constitutional position of a living entity is to become subordinate to the desires of the Lord. Arjuna was therefore ordered by Sri Krishna to fight as if the Lord were his military commander. One has to sacrifice everything for the goodwill of the Supreme Lord, and at the same time discharge his prescribed duty without claims of proprietorship. Arjuna did not have to consider the order of the Lord. He had only to execute his order. The Supreme Lord is the soul of all souls. Therefore, one who depends solely and wholly on the Supreme Soul, without personal consideration, or in other words, one who is fully Krishna conscious, is called
பகவத்கீதையின் நோக்கத்தை இஸ்லோகம் தெளிவாக குறிப்பிடுகின்றது. தன்னுடைய கடமைகளை இராணுவ ஒழுங்குமுறை போல் சீராக நிறைவேற்றுவதற்கு முழுமையான கிருஷ்ண உணர்வை அடைய வேண்டும் என்று பகவான் அறிவுறுத்துகின்றார். இத்தகு கட்டளைகள் நமது செயல்களை சற்று கடினமானதாக்கலாம். இருப்பினும் கிருஷ்ணரின் மீது நம்பிக்கை வைத்து கடமைகளை ஆற்ற வேண்டும். ஏனெனில் இதுவே ஜீவாத்மாவின் ஸ்வரூப நிலையாகும். பரமபுருஷரின் ஒத்துழைப்பின்றி ஜீவன்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியாது. ஏனெனில் இறைவனின் விருப்பங்களுக்கு இணங்கி நடப்பதே ஜீவன்களின் நித்திய ஸ்வரூபமாகும். எனவே ஒரு இராணுவ சேனையின் தலைவர் கட்டளையிடுவதைப் போன்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கட்டளையிடுகிறார். ஒருவன் பரமபுருஷனின் நல்விருப்பத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யும் அதே நேரத்தில் விதிக்கப்பட்ட கடமைகளை சொந்தம் கொண்டாடாமல் நிறைவேற்ற வேண்டும். கடவுளின் கட்டளையை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் அர்ஜுனனுக்கு இல்லை. அவன் அவரது கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், அவ்வளவே. முழுமுதற் கடவுள் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆத்மாவாக இருக்கிறார். எனவே சுயநோக்கம் ஏதுமின்றி பரமாத்மாவை முழுமையாக சார்ந்திருப்பவன், அதாவது கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இருப்பவன் அத்தியாத்ம சேத்தஸ் என்று அழைக்கப்படுகிறான். அத்தியாத்ம சேத்தஸ்.
Cashier may count millions of dollars for his employer, but he does not claim a cent out of the great amount of money. Similarly, one has to take it for granted that nothing in the world belongs to any individual person, but everything belongs to the Supreme Personality of Godhead. That is the real purport of Krishna's saying, unto me. And when one has in such Krishna consciousness, certainly he does not claim proprietorship over anything. So this consciousness is called nirmama, or nothing is mine. And if there is any reluctance to execute such a stern order, which is without consideration of so-called kinsmen in the bodily relationship, that reluctance should be thrown off. In this way, one may become without feverish mentality or lethargy. Everyone, according to his quality and position, has a particular type of work to discharge, and all such duties may be discharged in Krishna consciousness as described above. That will lead one to the path of liberation.
Nirashi என்றால் பலன்கள் எதையும் எதிர்பார்க்காமல் தலைவனின் கட்டளைப்படி நடப்பதாகும். ஒரு கணக்காளர் தனது முதலாளிக்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை எண்ணினாலும் அதில் ஒரு காசை கூட தனக்கு உரியதாக உரிமை கொள்வதில்லை. இதுபோல உலகிலுள்ள எதுவும் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் உரியதல்ல என்றும் எல்லாம் முழுமுதற் கடவுளுக்கு சொந்தமானவை என்றும் ஒருவன் உணர வேண்டும். இதுவே மயி எனக்காக என்ற சொல்லின் உண்மையான பொருளாகும். அத்தகு கிருஷ்ண உணர்வில் செயல்படும் போது ஒருவன் எதையும் தன்னுடையதாக எண்ணுவது இல்லை என்பது நிச்சயமே. இந்த உணர்வே நிர்மமா, எதுவும் எனதல்ல என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இத்தகைய கடுமையான கட்டளைகள் உடலின் அடிப்படையிலான பெயரளவு உறவினர்களை பற்றி சிந்திக்காமல் தரப்படுவதாகும். இவற்றை நிறைவேற்றுவதில் ஏதேனும் தயக்கம் இருந்தால் அத்தயக்கம் தூக்கி எறியப்பட வேண்டும். இவ்விதமாக ஒருவன் விகதாச்வரா அல்லது காய்ச்சல் மனப்பான்மையிலிருந்து விடுபட்டவன் அல்லது மனத்தளர்ச்சிகளிலிருந்து விடுபட்டவனாகலாம். ஒவ்வொருவரின் குணத்திற்கும் நிலைக்கும் ஏற்ப குறிப்பிட்ட கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். மேலும் மேலே விவரிக்கப்பட்டது போல இவ்வெல்லா கடமைகளும் முழு கிருஷ்ண உணர்வுடன் நிறைவேற்றப்படலாம். இது ஒருவனை முக்திக்கான முன்னேற்ற பாதையில் இட்டு செல்லும். மிக்க நன்றி. அவ்வளவுதான். இப்போ யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா?
Yes.
Devotional service, there are 9 kinds of.
ஆமா, பக்தி தொண்டுல 9 வகைகள் இருக்கு.
சவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனங்க, தாசம், சக்கம், ஆத்ம நிவேதனம். சோ சவணம், ஜஸ்ட் யூ ஆர் வெரி கைண்ட்லி ஹியரிங், திஸ் இஸ் ஆல்சோ டிவோஷனல் சர்வீஸ்.
ஸ்ரவணம், நீங்க எல்லாரும் இப்ப கனிவோட இங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, இதுவும் கூட பக்தி தொண்டு தான்.
தோஸ் ஹூ ஆர் பேஷண்ட்லி ஹியரிங் தீஸ் டாபிக்ஸ் ஆஃப் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் தேர் ஆல்சோ டிஸ்சார்ஜிங் டிவோஷனல் சர்வீஸ்.
யாரெல்லாம் இந்த கிருஷ்ண உணர்வு சம்பந்தமான விஷயங்களை அமைதியா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்களோ அவர்களும் இந்த பக்தி தொண்டு செயல்களில் ஈடுபடுறாங்க.
ஹியரிங் சவணம், கீர்த்தனம், அண்ட் ஜஸ்ட் யூ ஆர் ரீடிங், யூ ஆர் ஆல்சோ சர்வீஸ்.
சவணம், அடுத்து கீர்த்தனம், நீங்க இப்ப படிச்சுட்டு இருந்தீங்க, அதுவும் கூட பக்தி தொண்டு தான்.
சிமிலர்லி those who are always thinking of Krishna, he is also rendering service.
அதே போல யார் ஒருவர் எப்பொழுதும் கிருஷ்ணரை பற்றின நினைவிலே இருக்காரோ அவரும் கூட சேவை புரிகிறார்.
சமணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், those who are engaged in the service of this temple, they are discharging devotional service.
யாரெல்லாம் கோயில் சேவையில ஈடுபட்டு இருக்கார்களோ அவர்களும் பாத சேவனம் என்ற பக்தி தொண்டுல ஈடுபடக்கூடியவர்கள்.
அர்ச்சனம், தோஸ் ஆர் என்கேஜ் இன் தி சர்வீஸ் ஆஃப் தி டிடி, தே ஆர் எக்ஸிக்யூட்டிங் டிவோஷனல் சர்வீஸ்.
அர்ச்சனம், யாரெல்லாம் விக்கிரக சேவையில ஈடுபட்டு இருக்காங்களோ அவர்களும் பக்தி தொண்டுல ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள்.
பந்தனம், those who are offering prayers, they are engaged in devotional service.
வந்தனம், பிரார்த்தனைகள் செய்யக்கூடியவர்களும் பக்தி தொண்டில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள்.
Just like in Christian church or mosque, they have no deity, but they offer prayer, that is devotional service.
கிறிஸ்தவ தேவாலயங்களிலோ முஸ்லிம் மசூதிகளிலோ விக்கிரகங்கள் கிடையாது, ஆனா அவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க, அதுவும் பக்தி தொண்டு தான்.
சோ எவ்ரி ஒன் இன் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேர் ஆர் சோ மெனி ஃபார்முலாஸ், இஃப் ஹி ஃபாலோஸ் ஆல் தி ஃபார்முலாஸ் ஆர் சம் ஆஃப் தேம், அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தேம் சின்சியர்லி, தென் யூ கெட் பர்ஃபெக்ஷன், தட் இஸ் தி வே.
அதனால எல்லாருமே கடவுளோட உறவுல இருக்காங்க, அதுக்கு நிறைய சூத்திரங்கள் இருக்கு. இப்ப அந்த எல்லா சூத்திரங்களையும் நம்ம பின்பற்றணும்னா, அல்லது அவைகளில் சிலவற்றை குறைஞ்சபட்சம் அதுல ஒன்னையாவது தீவிரமா நம்ம பின்பற்றணும்னா, அப்ப அவர் பக்குவத்தை அடைவார். அதுதான் வழி.
சிவனம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாது சீவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசம், சக்கம், ஆத்மன் வீதனம். But for all devotional service, the main pillar is sarvanam, hearing.
ஆனால் எல்லா பக்தி தொண்டுக்கும் முக்கிய தூணா இருக்கக்கூடியது ஸ்ரவணம் அப்படின்ற கேட்பது.
Without hearing, other process of devotional service will not be perfect.
ஸ்ரவணம் அப்படின்ற அந்த கேட்பது இல்லாமல் பக்தி தண்டனுடைய மற்ற வழிமுறைகள் பக்குவமானதாக இருக்காது.
அதனால
கேட்பதுன்றது மிக முக்கியமானது.
ஹியரிங் அகார்டிங் டு அவர் வைஷ்ணவ பிலாசபி, எஸ்பெஷலி லார்ட் சைத்தன்யா, ஹியரிங் அண்ட் சாண்டிங் had two main pillars for devotional service.
நம்முடைய வைஷ்ணவ தத்துவத்தின்படி, குறிப்பாக பகவான் சைத்தன்யரின்படி, ஸ்ரவணம், கீர்த்தனம், கேட்பது, பாடுவது, இது ரெண்டும் பக்தி தொண்டனுடைய முக்கிய தூண்கள்.
So, those who are concentrating mind, thinking of Krishna, that is the perfection of yoga system. But we have no idea of Krishna.
Anale, yarellam Krishnarudaiya ninaivile manadai nilainirthraangalo, adu yogavin pakkava nilai. Ana avargalukku Krishnara pattrana endha karuthume theriyade.
They make some circle, they concentrate. That is a practice only, so how to engage one's mind.
அவர்கள் ஒரு வட்டத்தை போட்டு அது மேல கவனத்தை செலுத்துறாங்க. அது வெறும் பயிற்சி தான். ஆனா எப்படி ஒருத்தருடைய மனசை ஈடுபடுத்துறது?
Because mind is so flickering. I am thinking of a red circle, and then next moment I think something red. And from that red, I go to something red, oh, mind is gone.
எல்லாம் மனசு சஞ்சலப்படக்கூடியது. நான் அந்த சிகப்பு வட்டத்தை சிந்திக்கிறேன், அடுத்த க்ஷணம் வேற ஏதோ சிகப்பானதை சிந்திக்கிறேன், அந்த சிகப்புல இருந்து இன்னொரு சிகப்பு அப்படியே மனசு எங்கேயோ போயிடுது.
Concentration of mind is very difficult in these age because mind is so agitated. Therefore, force them to hear Hare Krishna.
மனதை ஒருநிலைப்படுத்துறதுன்றது இந்த யுகத்துல மிகவும் சிரமமானது. ஏன்னா மனசு சஞ்சலப்படக்கூடியது. அதனாலதான் அந்த மனதை வந்து ஹரே கிருஷ்ணன்னு அதை கேட்கறதுக்கு நம்ம நிர்பந்திக்கணும்.
Even they have no mind to hear, you chant loudly Hare Krishna, they will hear. Their mind will be dragged.
அது கேட்கறதுக்கு தயாரா இல்லைனாலும் கூட நல்லா சத்தம் போட்டு ஹரே கிருஷ்ணான்னு ஜெபம் பண்ணீங்கன்னா அப்போ அது கேட்கும், அது மனசை இழுத்துட்டு வரும்.
It is so nice. He hasn't got to concentrate. I will force him.
இது மிக அருமையான ஒரு விஷயம். அது மனசை நிலைநிறுத்தணுன்றது இல்லை, நான் அதை கட்டாயப்படுத்துவேன்.
So as soon as he hears Krishna, he advances.
கிருஷ்ணான்னு நீ கேட்ட உடனே ஒருபடி நீ முன்னேற்றம் அடைஞ்சிடுற.
This is the nicest and the great service to the humanity. Chant Hare Krishna. And they will be profited.
மனித சமுதாயத்துக்கு மிக சிறப்பானதும் மிக பெரிய சேவையும் இது. ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுங்க, அவர்கள் பலனடைவாங்க.
Yes, they will die because they are imitating. The result will be death. That's all.
ஆமா, அவர்கள் இறந்து போவாங்க. ஏன்னா நகல் செய்யறாங்க, அதனுடைய விளைவு மரணமா தான் இருக்கும். அவ்வளவுதான்.
NBS
பராமாயா.
Everyone is envious.
எல்லாருமே பொறாமையோட தான் இருக்காங்க.
This world is envious. They declare that God is dead.
இந்த உலகம் பொறாமையோட இருக்கு, கடவுள் இறந்துட்டாருன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க.
Talk about the Gangojo. There is a proverb in Bengali that one person wanted to see how many thieves are there in this village. And when he began to scrutinize, he saw that everyone is a thief.
பங்காள மொழியில ஒரு பழமொழி இருக்கு. ஒரு நபர் இந்த கிராமத்துல எவ்வளவு திருடர்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தார். அதை ஆராய்ந்து பார்க்கும்போது எல்லாருமே திருடர்களா தான் இருக்காங்கன்றதை அவர் கவனிச்சார்.
Similarly, envious. to begin from President Johnson and go to anyone. They are all envious of God consciousness.
அதே மாதிரி பொறாமைன்றது இங்கே பிரசிடெண்ட் ஜான்சன்ல இருந்து தொடங்கி நீங்கள் யார்கிட்ட போனாலும் எல்லாருமே இந்த கடவுளோட இருக்கு பொறாமையோடு தான் இருக்காங்க.
அதர்வைஸ் இன் லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டி தேர் ஆர் மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் ஓன்லி டசன் பீப்புள் ஆர் கமிங்.
அப்படி இல்லைன்னா இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, இங்கே ஒரு டஜன் மக்கள் தான் வந்திருக்காங்க.
வாய்
ஏ
they're envious. What is this nonsense? God consciousness, Krishna consciousness.
இது என்னங்க அபத்தமா கடவுள் உணர்வு கிருஷ்ண உணர்வுன்னுட்டு இந்த மாதிரி அவங்க பொறாமையோட இருக்காங்க பாருங்க.
So we have to disturb them. That is our duty.
அதனால நம்ம அவர்களை தொந்தரவு பண்ணணும், அதுதான் நம்மளுடைய கடமை.
We have to disturb this envious person. Hare Krishna. That is our duty to disturb them.
இந்த பொறாமையோட இருக்கக்கூடிய மக்களை ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி நம்ம தொந்தரவுப்படுத்தணும். அவர்களை தொந்தரவுப்படுத்துறது நம்முடைய கடமை.
And that is the greatest service.
மேலும் அது மிகப்பெரும் சேவை.
Just like a man is sleeping, when somebody is coming to kill him, another friend, Mr. Sachin sir, wake up, wake up, wake up. So he may say, why you are disturbing?
இப்போ ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கார், அவருடைய நண்பர் பார்க்கிறார், தூங்கிட்டு இருக்கிற நண்பரை யாரோ கொல்ல வராங்க. இவர் ஏ எழுந்துரு எழுந்துருன்னு அவரை எழுப்பி விடுறார். தூங்கிட்டு இருந்தவர் வேணா நினைக்கலாம், ஏன் இவர் என்ன தொந்தரவு
பண்றாருன்னு.
அது ஒரு மிகப்பெரிய சேவை இல்லையா? இவர் அவரை காப்பாத்திருக்கார்.
My is coming to kill him, to send him to the darkest region of hell, and you are saving him. Chant Hare Krishna and be saved.
மாயா வந்து அவனை கொல்ல பார்க்குது, மிகவும் இருண்ட நரகத்துக்கு அனுப்ப பார்க்குது. நீங்க அவனை பாதுகாக்கிறீங்க, ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுங்கன்றீங்க, அவன்
பாதுகாக்கப்படுறான். How much they are under the trap of Maya, illusion. Devijisa gunamai mama maya drutta. They are thinking that they are very happy, they are making progress. But they do not know actually the position. This is called illusion.
Devijisa gunamai mama maya duratteya. Makkalukku theriyadu avargal endalavukku இந்த மாயையில் விழுந்திருக்காங்க அப்படின்றது. தெய்வீகேஷா குணமே மம மாயா துரத்தே. அவர்கள் நினைக்கிறாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா, அவர்கள் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு தெரியறதில்ல அவங்களுடைய உண்மையான நிலை என்னன்றது. அதுதான் மாயை. வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
Yes. Before coming to Krishna consciousness, were you in the Varnashram?
Krishna unarukku varadhukku munnadi neenga Varnashramathile irundhingala?
Then how you have come? How you have come to this position?
பிறகு எப்படி நீங்க இந்த நிலைக்கு வந்தீங்க?
யூ ஹாவ் கம் டு எக்ஸிக்யூட் கிருஷ்ண கான்சியஸ்னஸ்.
இல்ல இல்ல, நீங்க இந்த கிருஷ்ண உணர்வை செயல்படுத்துறதுக்காக வந்திருக்கீங்க.
பிஃபோர் கமிங் டு திஸ் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், வேர் யூ இன் வர்ணாசிரம தர்மா?
இந்த கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க வர்ணாசிரம தர்மத்தில் இருந்தீங்களா?
So, at the present moment, there is no possibility of persons following the principles of Varnashram Dharma.
அதனால தற்காலத்தில் வர்ணாசிரம தர்மத்தினுடைய கொள்கைகளை பின்பற்றது அப்படின்றது நபர்களுக்கு சாத்தியமானதா இல்லை.
Either here or anywhere, everyone is born a sankara.
எங்கேயும் சரி எங்கேயும் சரி எல்லாருமே வர்ணசங்கராக பிறந்தவர்கள் தான்.
கலோ சுத்த சம்மவா In these days, everyone is a Sudra. Nobody is Brahmin, nobody is Kshatriya, nobody is Vaishya. Sudra.
இந்த யுகத்துல கலவு சூத்ர சம்பவ எல்லாருமே சூத்திரர்கள் தான். யாருமே பிராமணன் கிடையாது, யாருமே க்ஷத்ரியம் கிடையாது, யாருமே வைஷ்யம் கிடையாது, சூத்ர
தான். சோ இன் திஸ் ஏஜ் யூ வோன்ட் ஃபைண்ட் எனிபடி ஃபாலோயிங் தி வர்ணாசிரம தர்மம்.
அதனால இந்த யுகத்துல யாருமே வர்ணாசிரம கொள்கைகளை பின்பற்றத பார்க்க முடியாது.
Panacea to engage everyone in Krishna consciousness, chanting Hare Krishna. He comes above the highest principle of Brahminism.
அதனால தான் இது தீர்வா இருக்கு. எல்லாருமே கிருஷ்ண உணர்வுல ஈடுபட முடியும், ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ண முடியும். அவர் இந்த பிராமண கொள்கைகளுக்கு மேம்பட்டவர் ஆயிடுறார்.
This is the greatest gift to the humanity that even he is in the fallen condition and most degraded position, he can be raised to the highest position simply by chanting.
மனித சமுதாயத்துக்கு இது மிகப்பெரும் ஒரு வரம். அவர் மிகவும் வீழ்ச்சி அடைந்த நிலையில் இருந்தாலும், மிகவும் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும், அவரால் வெறுமனே ஹரே கிருஷ்ணான்னு நாம ஜபம் செய்யறதுனால மிக உயர்ந்த நிலைக்கு வர முடியும்.